الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه ما بعد. அதாவது வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக சென்ற ஆண்டு பல வகுப்புகளை நாம் நடத்தியிருந்தோம். அதில் ஒவ்வொரு பகுதியினருக்கும், அதாவது குடும்பத்தில் வாரிசாக வரக்கூடியவர்கள் யார், அவர்களுக்குரிய பங்கு முறைகள் என்னவென்பதெல்லாம் பெரும்பாலும் சொல்லப்பட்டது. இன்ஷால்லா அதை தொடர்ந்து இன்னும் சில பகுதிகள் அதில் இருக்குது, அவைகளை இந்த ஆண்டில் இன்ஷால்லா நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணலாம். சகோதரர்களை, இந்த வாரிசுரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், ஜாஹிரியா காலத்தில் வந்து இந்த சட்டத்துக்கு ஒரு மதிப்பே இருக்கல. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆண்களுக்கு மாத்திரம்தான் பெற்றோர்களுடைய வாரிசு சொத்தை கொடுப்பார்கள், பெண்களுக்கு மொத்தமாக கிடையாது. பிள்ளைகளுக்கும் என்ன செய்ய மாட்டார், சிறுவர்களுக்கும் கூட அந்த வாரிசு சொத்தை வழங்குபவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. அப்படி ஒரு அநியாயம் அந்த காலத்தில் நடந்தது. இன்றைக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்தீங்க என்று சொன்னால், எல்லாமே பொம்பளை பிள்ளைகள் தான். எங்கள் நாடுகளில் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் ஒன்றுமில்லை, அவனை தெருவில் விட்டாச்சு. இது அநியாயமா இல்லையா? இது அநியாயம். பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்தால் இதுக்கு அரவாசி அதுக்கு அரவாசின்னு பிரித்து கொடுத்தா, ஆம்பளைக்கு என்ன, நீங்கள் எங்கேயாவது பேசி சம்பாதிச்சிங்க பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க, உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் வழி பார்த்துக்கோங்க. சகோதரர்களை, இதுவும் அநியாயம். எப்படி பெண் பிள்ளைகளுக்கு இஸ்லாம் அந்த காலத்தில் அதாவது பங்கு இருக்கிறது என்று அந்த சமூகத்துக்கு நிரூபித்து காட்டியதோ, அவள் மனைவியாக, அவள் தாயாக, அவள் மகளாக, சகோதரியாக, எப்படி இருந்தாலும் அவளுக்கு பங்கு இருக்கிறது என்பதை இஸ்லாம் நிரூபித்தது. அதே போன்று அந்த காலத்திலேயே என ஆண்களுக்கு விசேடமாக பெற்றோர்களுடைய அனந்தரத்தில் பங்கு இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாகவே சட்டங்களை இறக்கி நேரடியாகவே அதை விளக்கி சொன்னான். எங்களுக்கு தெரியும் சகோதரர்கள், இஸ்லாத்தில் சில சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது நேரடியாக அல்லாஹ் என்ன செய்யல, அதனுடைய அதாவது பங்கு விகிதத்தை சொல்லல. இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரியும், ஒரு கணவன் வந்து மனைவிக்கு அதாவது செலவு கொடுக்கலன்னு சொன்னால், இந்த மனைவி கணவனுடைய பணத்திலிருந்து என்ன செய்யலாம், திருடலாம். மார்க்கம் அனுமதிக்குது, என்னங்கச்சா, கணவனுக்கு தெரியாம திருடி கூட என்ன செய்யலாம், எடுக்கலாம். இது நல்ல அழகான ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க பெண்கள். நபி அவங்க சொன்ன செய்திகள்ல என்ன மிச்சம் சுவாரஸ்யமான செய்தி, மாப்பிள்ளை செலவுக்கு கொடுக்கும் போதே திருடுறாங்கண்டா. மாப்பிள்ளை கொடுக்குறாரு, இருந்தும் என்ன செய்யறாங்க, திருடுறவர்கள் இருக்கிறார்கள். சரி, இப்ப ஹதீஸ் சொல்லப்பட்டது வந்து கொடுக்காத கணவனுடைய பணத்தை திருடி எடுக்கலாமா என்றால், ஒரு பெண்மணி வந்து நபி இடத்துல முறப்பட்ட நேரத்தில் ஆமா நீ எடுக்கலாம்னு சொன்னாங்க, ஆனா மொட்டையா சொல்லல, சொன்னாங்க பில் மஹ்ரூஃப், தேவையான அளவு எடுன்னு சொன்னாங்க. தேவையான அளவு எடு, ரெண்டு புள்ள இருந்தா தேவை, அஞ்சு புள்ள இருந்தா தேவை, வித்தியாசம் இருக்குது. தேவையான அளவை என்ன செய்ய சொன்னார்கள், எடுக்க சொன்னார்கள். இப்ப என்ன தேவை சகோதரர்களே, ஒவ்வொரு சமுதாயத்திலும் அந்த தேவை வித்தியாசப்படும். மார்க்கம் என்ன செய்யல, பங்கு சொல்லல, இத்தனை அளவு நீங்க எடுங்கன்னு சொல்லல. இப்ப அதே போல எங்களுக்கு தெரியும், ஒரு மனைவி தான் பெற்ற மகர் தொகையில இருந்து மாப்பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கிறதா இருந்தா, அல்ல என்ன சொல்றான், பக்குலுவ மின்ஹா, நீங்க அதுல இருந்து நீங்க சாப்பிடலாம், அவங்க விரும்பி தாரத்தேன்னு சொல்றாங்களா, அளவு சொல்லல. பெண்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த மகர் தொகையில இருந்து அவங்க விரும்பி ஏதாவது தந்தால், அவங்க விரும்பி ஏதாவது தந்தாங்க என்று சொன்னா நீங்க அனுபவிக்கலாமா என்று சொன்னால், எஸ் அனுபவிக்கலாம். சரிங்களா, மார்க்கம் அனுமதிக்கு, எவ்வளவுன்னு என்ன செய்யல, அல்லா சொல்லல, அவங்க விரும்பி தாரத்தேன்னு அல்லா சொல்றாங்க. அதே போன்று வியாபாரங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால், எங்களுக்கு தெரியும் ரெண்டு பேர் சேர்ந்து சல்லி போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போ எவ்வளோ யாருக்கு எந்த அளவு பெர்சன்டேஜ் எந்த அளவு லாபம் என்று சொன்னால், அவங்க ரெண்டு பேரும் செய்கிற எக்ரிமெண்ட்டை பொறுத்து தான் அது. அவங்க ரெண்டு பேரும் 50-50 என்றோ, இல்லாட்டி என்ன உங்களுக்கு 75%, எனக்கு 25%, ஒவ்வொருவருடைய முயற்சியை சல்லியினுடைய அளவை பொறுத்து அவங்க என்ன செய்யலாம், அதில் மார்க்கம் வரையறுக்கல, தலையிடல. ஆனால் இந்த வாரிசுரிமை சட்ட விஷயத்தில் சகோதரர்களே, அல்லாஹ் என்ன செய்தான், ஒரு கணவன் மரணித்தால் அப்ப மனைவிக்கு என்ன கிடைக்கணும் என்றத விரும்பினா கொடுங்கன்னு சொல்லல, அல்லாஹ் இவ்வளவு கொடுங்கன்னு வரையறுத்துட்டான். மனைவி மரணித்தால் மகராக வைத்துக் கொண்டிருக்கும் போது எவ்வளவு கொடுக்கணும், விரும்பினத்தை கொடுங்கன்ட்டான் அல்லாஹ். ஆனா மௌத்தா போனா இப்ப எவ்வளவு கொடுக்கணும், உன்னோட சொத்துல பாதி மாப்பிளைக்குன்ட்டான். மரணித்தால் அப்ப என்ன சட்டம், அல்லாஹ் வரையறுக்கின்றான், இவ்வளவு நீங்க கொடுத்து ஆகணும். அப்ப எனவே இந்த வாரிசுரிமை சட்டத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் போது உலமாக்கள் என்ன சொல்வார்கள், அல்லாஹ் நேரடியாக அவனே என்ன செய்து விட்டான், பங்கு முறையை வரையறுத்து விட்டான். சகோதரர்களே, இது நடைமுறையிலிருந்து தூரமான ஒரு சட்டமாகத்தான் இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம். அதிலையும் விசேடமாக எமது சமுதாயத்தில், எமது நாடுகளில் எனக்குச்சா இதை ஒரு பொருட்டாக எடுக்கிறதே இல்லை. சிலாக்கள் மௌத்தா போனா இருக்கிற சொத்துக்களை எப்படி பிரிக்கணும், அதுக்கு மார்க்கம் சொல்லியிருக்கிறது, அல்லாஹ் அதுக்கு முறையை சொல்லியிருக்கின்றான். சகோதரர்களே, முறையை சொன்னது மட்டுமில்லை, அல்லாஹ் இந்த முறையை நீங்க தாண்டுவீங்க என்று சொன்னா, இதுல நீங்க அத்துமீறுவீங்க என்று சொன்னா உங்களை நரகில் போட்டு தண்டிப்பேன் என்று வச்சிருக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய வரம்புகள், சட்டங்கள். யார் இதை மீறுவாரோ அல்லாஹ் என்ன செய்வான், அவனை நரகில் நுழைவிப்பான், அவனுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு என்று கூட சொல்கின்றான். அப்ப டேஞ்சர், சாதாரண விஷயம் அல்ல இது. இதுல கவனமாக இருக்கணும். சமுதாயத்தவர்கள் எல்லாரும் இல்லாட்டியும் ஒரு சிலர்களாவது இதுல அறிவுள்ளவர்களாக செய்யணும், இருக்கணும். ஒருத்தர் மௌத்தா போனா அவருக்கு சொத்து இருந்தா இந்த சொத்தை எப்படி பங்கு பிரிப்பது என்று மார்க்கம் வரையறுத்திருக்கின்றது. அந்த முறையை அந்த இடத்தில் பேணித்தான் ஆக வேண்டும். ஏன், அல்லாஹ்வுடைய சட்டம். சகோதரர்களை, இது கவனீயமாக இருப்பதை நாம் அதிகமாக சமுதாயத்தில் பார்க்கிறோம். சரி, ஒருவர் மௌத்தா போனா மூத்தானவருடைய சொத்தை பங்கு பிரிக்கிறதுக்கு முன்னால செய்ய வேண்டிய சில அம்சங்கள் இருக்குது. மூத்தானோட சொத்தை பங்கு பிரிக்கிறதுக்கு முன்னால செய்ய வேண்டிய சில அம்சங்கள், அதைத்தான் இன்று நான் முக்கியமாக ஞாபகப்படுத்தலாம் நினைத்தேன். அதுல முதலாவது உலமாக்கள் எதை சொல்கிறார்கள், மௌத்தான மனிதருடைய ஜனாசா செலவு. மூத்தான மனிதருடைய ஜனாசா செலவு, மையத்துக்குரிய செலவு, மையத்தை அடக்கிறது, அதுக்கு கபர் தோன்றது, கஃபன், குளிப்பாட்டுறதுக்கு ஆள் கூட்டி வந்த அந்த செலவு, சில சமயத்தில் வேற நாட்டில் மூத்தா போயிருந்தா அந்த ஜனாதாவை இங்க டிரான்ஸ்பர் பண்றதுக்கு டிக்கெட் எடுக்கிறவெல்லாம் வரும். மையத்திடம் வசதி இருந்தால், மௌத்தான அந்த மனிதனிடம் வசதி இருந்தால், இந்த செலவுகளை எல்லாத்தையும் அவருடைய சொத்துல இருந்து தான் என்ன செய்யணும், செலவழிக்கணும். இப்ப யாராவது மவன்மார் முன் வந்து நாங்க செலவழிக்கிறோம்னு சொன்னா அது சப்ஜெக்ட் வேற. யாராவது முன் வந்து அவங்க செலவழிச்சாங்கன்னு சொன்னா இப்ப அரசாங்கம் செலவழிக்குது. இப்ப மூத்தா போனா யாரு கஃபன் வாக்குறா, இங்க அல்ராஜி பள்ளியில கொண்டு போய் கொடுத்தா அவங்க கஃபன் பண்ணி குளிப்பாட்டி, ஏன்னா எல்லாம் ஃப்ரீ சர்வீஸ், எல்லாமே அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரி யாராவது முன் வந்து இவைகளை செய்வார்களானால் ஹலாஸ், அது முடிச்சு. இல்ல யாரும் செய்யறதுக்கு இல்ல, அவருடைய பணத்திலிருந்தான் செய்யணும் என்று சொன்னால், அனந்தரக்காரர்களுக்கு வாரிசுக்காரர்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு முன்னால இந்த செலவு எல்லாத்தையும் அதுல இருந்து எடுத்துரும். அப்ப முதலாவது இந்த செலவு. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, அவருக்கு ஏதாவது கடன்கள் இருக்குமானால் அந்த கடன்களையும் அவருடைய வாரிசில் இருந்துதான், அவருடைய சொத்தில் இருந்துதான் என்ன செய்யணும், அவைகளும் செலுத்தப்பட வேண்டும். சோதரிலே, கடன் ரெண்டு விதமா இருக்குது. மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் ஒரு பகுதி, அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய கடன் ஒரு பகுதி. இப்ப 10 வருஷமா ஜகாத் கடமையா இருந்து ஜகாத் கொடுக்காம இருந்தீங்கன்னு வைங்க, இப்ப இந்த சொத்துல இருந்து அந்த 10 வருஷத்துக்கு ஜகாத்தை கொடுக்கணும், கடமை. ஏன், ஒரு வணக்கத்தை ஒரு கடமையை பாழாக்கி விட்டார். பிள்ளைகளுக்கு இது தெரிந்தால், வாப்பாட்ட சொத்து இருந்து ஜகாத்து கடமையாக கூடிய அளவுக்கு பணம் இருந்து வாப்பா கொடுக்காம இருந்தாருன்னு சொன்னா கொடுப்பது பிள்ளைகளுடைய கடமை. அப்ப எனவே ஜகாத்தை கொடுக்கணும். ஹஜ்ஜி செய்ய கடமைப்பட்டிருந்தார், ஆனா ஹஜ்ஜி செய்யல, அவரு மூத்தாயிட்டாரு. அந்த ஹஜ்ஜிக்கு ஒரு ஆளை பிடிச்சி அந்த செலவை பாரம் எடுத்து ஒரு ஆளை அனுப்பி ஹஜ்ஜி செய்ய வைக்கணும், அப்பதான் வாப்பாவுடைய அந்த கடமை என்ன செய்யும், நிறைவேறும். இன்னொரு கடன் என்ன, இன்னொரு கடன் வந்து மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன், அந்த கடன்களை என்ன செய்யணும். இப்ப இந்த ரெண்டு கடன்லையும் எந்த கடனை உட்படுத்துறது என்றால், உலமாக்கள்கிட்ட அது விஷயத்துல சர்ச்சை இருக்கிறது. ஒரு சில உலமாக்களுடைய கருத்து என்ன, அல்லாவுக்குரிய கடமைகளான ஜக்காத்து ஹஜ்ஜி போன்றவைகளை தான் என்ன செய்யணும், முன்னிறுத்தணும், அதுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். என்ன ஆதாரம் சொன்னாங்க, ஒரு பெண்மணி வந்து நபிகிட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லா, எனது தந்தை மரணித்தார், ஹஜ்ஜி செய்யவில்லை, நான் அவருக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்யலாமா. என்ன சொன்னாங்க, உன் தந்தைக்கு கடன் இருந்தால் அதை கொடுப்பாயா இல்லையான்னு கேட்டாங்க. உன் தந்தைக்கு கடன் இருந்தால் கொடுப்பாயா இல்லையா, ஆம் கொடுப்பேன், இது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடன், அல்லாவுடைய கடன் நிறைவேற்றுவதற்கு மிகவும் தகுதியானதுன்னு சொன்னாங்க நபி. அப்ப எந்த கடனுக்கு நபி சிறப்பு கொடுத்தாங்க, அல்லாவுடைய கடனுக்கு சிறப்பு கூட கொடுத்திருக்காங்க. எனவே அதை தான் முதல்ல செய்யணும், செஞ்சு போட்டு மிஞ்சி இருந்தா மற்ற கடன்களுக்கு வழியை பாருங்க. இன்னும் சில உலமாக்களுடைய கருத்து என்ன, இல்ல மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்கு தான் என்ன செய்யணும். அதுக்கு என்ன ஆதாரம், ஜனாசா கொண்டு வரப்பட்டது, நபி கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, ஹஜ் இருக்குதா ஜக்காத் இருக்குதான்னு கேட்கல, இவருக்கு மனுஷனுக்கு கொடுக்கிற கடனைக்காகத்தான் கேட்டாங்க, இருக்கின்னு சொல்ல தொழ மாட்டேன்ட்டாங்க நபி. அப்ப அந்த இடத்துல நபி எதை பார்த்தாங்க, மனிதருக்கு வழங்க வேண்டிய கடன். அப்ப ஒரு சஹாபி முன் வந்து யார சொல்லலாம், அந்த கடனை நான் பாரம் எடுக்கிறேன்றாங்க, அப்ப தொழுவிச்சாங்க நபி. அப்ப இந்த ஹதீஸ் ஆதாரமாக கொண்டு ஒரு சிலருடைய கருத்து என்னண்டா, இல்ல மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் தான் என்ன முதன்மையானது. சகோதரர்களே, ரெண்டு கருத்துமே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல வலுவுக்குரியதாக இருக்கும் அல்லாஹு ஆலம் மனிதர்களுக்கு வழங்க வேண்டிய கடன். ஏன்னா அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடனோட அவர் கியாமத்தினால் அல்லாவோட பார்த்துக்கொள்ளட்டும், அப்படியா இல்லையா? அல்லாஹ் விரும்பினால் மன்னிப்பான், அல்லாஹ் விரும்பினால் என்ன செய்வான், மன்னிப்பான். ஆனா மனிதர்களுடைய ஹக்கை பொறுத்த வரைக்கும் இல்ல, அது நிறைவேற்றப்படும் வரைக்கும் பெண்டிங்ல இருக்கும். அது நிறைவேற்றப்படும் வரைக்கும் என்ன செய்யும், எத்தனையோ மனிதர்களுடைய கடன்கள் அவர்களை சுவர்க்கம் செல்ல விடாது தடுத்து வைத்துக் கொண்டிருக்கும், அவர்களை சுவர்க்கம் செல்ல விடாது. அப்ப எனவே இந்த கடமைகள் என்ன செய்யணும், அவருடைய சொத்திலிருந்து நிறைவேற்றப்படணும். இது ரெண்டாவது. மூணாவது ஒரு பகுதி என்ன சொல்றாங்க, சமயத்தில் அவர் வந்து வசியத்து செஞ்சிருப்பார். அவர் வசியத்து என்ன, என்னுடைய சொத்துல யாருக்காவது இத்தனை பங்கை கொடுங்க, என்ன மௌத்துக்கு போறோம்னு சொல்லி சொல்லியிருப்பார். இப்ப வசியத்து அந்த உயிர் எழுதுறதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு தனியான சட்டங்கள் இருக்குது. மூன்றில் ஒன்றுக்குள்ளதான் அவர் என்ற சொத்துல ஆஃப் கொடுத்து விடுங்கன்னு சொல்லியிருந்தாலும் கூட இல்ல, ஆஃப் கொடுக்கப்பட மாட்டாது. மொத்த சொத்துல 1/3 என்னதோ அதைத்தான் என்ன செய்யலும், வசியத்தாக கொடுக்கலும். இப்ப சமயத்துல மரணிப்பவருக்கு அப்படியான ஒரு வசியத்து உயில் எழுத வேண்டிய தேவை இருக்கலாம். இப்ப ஒரு வாப்பா மௌத்தா போறாரு, மௌத்தா போகும்போது அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளை மரணித்து அந்த பிள்ளைக்கு பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்ப மௌத்தா போற வாப்பாட சொத்து இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும், பேர பிள்ளை கிடைக்காது. சட்டப்படி பிள்ளைகளுக்கு தான், பிள்ளைகளை தாண்டி பேர பிள்ளைகளுக்கு கிடைப்பதா இருந்தால் பிள்ளைகள் இல்லாவிட்டால் தான் கிடைக்கும். இப்ப பிள்ளைகள் இருக்கிறார்கள், மரணித்த மகனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது, சொத்து கிடைக்காது. வாப்பா பாக்குறாரு, நான் மௌத்தா போனா இந்த பேர பிள்ளைகளுக்கு ஒண்ணும் கிடைக்காதே, எழுதுறாரு ஏண்ட வஃபாத்துக்கு போறோம் இந்த பேர பிள்ளைகளுக்கு சொத்துல இவ்வளவு கொடுக்கணும். அது மூன்றுல ஒரு பகுதிக்குள்ள வந்தால் என்ன செய்யும், அதை என்ன செய்வாங்க, அவர் கூட சொன்னாலும் அந்த மூணுக்கு ஒரு பகுதிக்குள்ளதான் அதை கொடுப்பாங்க, சரியா? அப்ப எனவே வசியத்து இருந்தால் அந்த வசியத்தையும் அந்த விட்டு போன சொத்திலிருந்து கொடுக்கணும். அதை கொடுத்து போட்டு தான் என்ன செய்யணும், ஏனைய எஞ்சிருக்கக்கூடிய சொத்துக்களை வாரிசுக்காரர்களுக்கு அனந்தரக்காரர்களுக்கு பிரித்து வழங்கப்படும். சகோதரர்களை, வாரிசுக்காரர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது ஏலவே உங்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் வாரிசுக்காரர்களில் பிரதானமானவர்கள் யார் என்பதை நினைவூட்டுகின்றேன். யார் பிரதானமானவர்கள், நாம் சொல்லிக்கிறோம் 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 6 பேரும் வாரிசு சொத்தில் பங்குள்ளவர்களாக எப்போதும் வருவார்கள். ஏன்னா எங்களுக்கு தெரியும், எல்லா குடும்பத்தவர்களும் சொத்துல பங்குள்ளவர்களாக எப்போதும் வரமாட்டார்கள். ஆனால் 6 பேர் இருக்கிறார்கள், அவர்கள் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு பங்கு உண்டு, அவர்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. யார் அந்த 6 பேரும், 2 முதலாவது பிள்ளைகள், ஆண் பெண் பிள்ளைகள். அப்ப எனவே பிள்ளைகள் வாப்பா உமா சொத்தை விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னா, ஏற்கனவே நாம் சொன்ன அந்த செலவுகள் எல்லாம் போக எஞ்சக்கூடிய அந்த வாரிசு சொத்தை பிள்ளைகளுக்கு பங்கு கொடுக்கப்படும், கட்டாயமாக பிள்ளைகளுக்கு பங்கு இருக்கும். சரி, அடுத்தது ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, அடுத்த பாட்டி யாரு, பெற்றோர்கள். பிள்ளைகள், பெற்றோர்கள். பெற்றோர்கள் உயிரோடு இருப்பார்களானால் அந்த பெற்றோர்களுக்கு இந்த மகனுடைய சொத்தில், இறந்த மகனுடைய சொத்தில் பங்கு இருக்கிறது. ஒரு காலமும் உமாக்கு இல்ல வாப்பாக்கு இல்லன்னு சட்டம் பேசலாம். யாராவது பேசினா இவன் குர்ஆனுக்கு எதிராக பேசுறான்னு நினைச்சுக்கங்க. ஏன், அல்லாஹ் குர்ஆன்ல பெற்றோர்களுக்கு சொத்தில் பங்கு இருக்கிறது, பொண்டாட்டி மார்த்தை இது சொல்லி வச்சிருக்கு. பொண்டாட்டி மார்த்தை என்ன, இதை ஞாபகப்படுத்தி வையுங்கள். மௌத்தா போனா எல்லாத்தையும் பெரும்பாலும் மனைவிமார்கள் என்ன அதிகாரத்துல கை, அதிகாரத்தை கையில் எடுத்துருவாங்க, அதிகாரத்தை என்ன செஞ்சிருவாங்க. அப்ப என்னுடைய கணவன் விட்டு போன சொத்து எனக்கும் என்ன பிள்ளைகளுக்கும், உமா ஹயாத்தோட இருக்கிறாங்கன்னு வைங்க, உமா இங்க இல்ல வேற எங்க இருந்தாலும் கணக்கு பண்ணி உம்மோட ஹக்க கொடுத்துருவோம். ஏன், உம்மோட வஃபாத்துக்கு பிறகு அது உம்மோட பிள்ளைகளுக்கு போய் சேர போகுது. அது நாங்க கொடுக்காம அபகரிச்சோம் என்று சொன்னால் சகோதரர்களே அநியாயத்தை செய்தவர்களாக கருதப்படுவோம். அப்ப எனவே பெற்றோர்களுக்கு எப்பயும் பங்கு இருக்குது. அது எவ்வளவு என்னன்றதெல்லாம் இன்ஷால்லா உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்திருக்கு, பின்னாலையும் நாங்க ஞாபகம் ஊட்டலாம். சரி, மூணாவது பகுதியினர் யார், எப்போதும் பங்கில் வரக்கூடிய மூணாவது பகுதியினர், கணவன் மரணித்தால் மனைவி, மனைவி மரணித்தால் கணவன். மனைவி மூத்தா போனா கணவனுக்கு சொத்துல பங்கு இருக்குது, அதுல நோ டவுட். சரிங்க, கணவன் மூத்தா போனால் மனைவிக்கு சொத்துல பங்கு இருக்கிறது இல்லைங்களா. அப்ப எனவே பிள்ளைகள் என்ன செய்யாது, என்ன செய்ய முடியாது, உமா இப்ப வயசாயிட்டாங்க, உமா கிணத்துக்கு சொத்தலாம் எல்லாம் நாங்களே பிரிச்சு எடுத்துக்கொள்ள சொல்லி என்ன செய்ய முடியாது. இப்ப வாப்பா மூத்தா போயிட்டாரு, இவங்கட உமா வாப்பாக்கு யாரு, பொண்டாட்டி தானே. அப்ப கணவனுடைய சொத்துல மனைவிக்கு பங்கு இருக்கிறது, அந்த பங்கு என்னன்னு கணக்கு பார்த்து என்ன செய்யணும், உம்மோட கையில ஒப்படைக்கணும். அதுக்கு அப்புறம் உமா என்ன செய்யறாங்க அது ரெண்டாவது விஷயம். உமா விரும்பினா எல்லாம் பிள்ளைகளும் கொடுத்துட்டு போறாங்க இல்லைங்களா. ஆனா சொத்துல உமாவுக்கு பங்கு இருக்கிறது, உரிமை இருக்கிறது என்பது அந்த தாய்க்கு தெரியணும். அப்ப கணவன் மரணித்தால் மனைவிக்கு பங்குண்டு, மனைவி மரணித்தால் கணவனுக்கு பங்குண்டு. இந்த ஆறு பேரும் வாரிசுரிமை சட்டத்தில் எப்போதும் என்ன செய்வார்கள், இவங்க உசுரோட இருந்தா இவங்களுக்கு பங்கு இருக்குது. இவங்களை தாண்டி உள்ளவங்க இருக்கிறாங்க, சகோதரர்கள், சாச்சாமார், அதே போன்று பேரப்பிள்ளைகள், பாட்டன், இப்படி ஆக்களிக்கிறாங்க. இவங்க எல்லாம் இவங்க இல்லாட்டி என்ன செய்வாங்க, வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். சமயத்தில் அவர்களுக்கு கிடைக்கும், சமயத்தில் கிடைக்காம விடும். ஆனா இந்த ஆறு பேரை பொறுத்த வரைக்கும் எப்போதும் என்ன செய்வார்கள், பங்கில் வருவார்கள். யார் அந்த ஆறு பேர், பிள்ளைகள், பெற்றோர்கள், தம்பதியினர். இப்படி என்ன வச்சுக்கோங்க, பிள்ளைகள், பெற்றோர்கள், தம்பதியினர், கணவன் மனைவி, கணவன் மனைத்தால் மரணித்தால் மனைவி, மனைவி மரணித்தால் கணவன். இந்த ஆறு பேரும் இந்த வாரிசுரிமை சட்டத்தில் எப்போதும் என்ன செய்வார்கள், வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். والله اعلم وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين.